ஒன்று சாமியல் 16வது அதிகாரம் 13ல இருந்து அந்த அதிகாரம் முடிய நம்ம வாசிக்க கேட்டோம். 17வது நூற்றாண்டுல கிங் ஜார்ஜ் அரசன், பிரிட்டனுடைய அரசன் வந்து அவருடைய ராஜ்ய பாரத்தில் ராஜ்ய காரியங்கள் செய்யறதுல அளவுக்கு அதிகமான அவருக்கு ப்ரெஷர் டென்ஷன், ராஜ்யத்தை சமாளிக்க முடியாம எந்த அளவுக்கு ப்ரெஷர் டென்ஷன் ஏற்பட்டுருச்சுன்னா அவருக்கு ஞாபக சக்தி ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு, பல காரியங்கள் மறக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் மறக்க ஆரம்பிக்கும் போது இந்த சவுலுடைய கதையை படிச்சார். அது படிச்சுட்டு சவுலுக்கு எப்படி தாவீது போடுகிற அந்த மியூசிக், இந்த சுரமண்டல மியூசிக்க ஓசை கேட்டு அவருக்கு எப்படி சுகம் கிடைச்சிச்சு என்றதை பார்த்து, அவர் சபையில இருந்த ஒரு பெரிய மியூசிஷியன், அவர் பேர் ஃபெட்ரிக் ஹேண்டல், அவரை வந்து ஒரு 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 சிகிச்சை தெரப்பியூட்டிக் மியூசிக்னுவாங்க, அதாவது சுகம் கொடுக்குற ஒரு மியூசிக், அந்த மாதிரி தெரப்பியூட்டிக் தெரப்பியில் சில மியூசிக் இருக்கு, அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை போட சொல்லி 1717 ஒரு கன்சோர்ட்டோ வாட்டர் மியூசிக்னு, அது வாட்டர் மியூசிக்னு ஹேண்டில் போட்டது, அது ரொம்ப பெரிய மாஸ்டர் பீஸ். இப்போ கூட யூடியூப்லலாம் போட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், வெரி வெரி ரிலாக்ஸிங் மியூசிக். அதை போட்டு அவர் ராஜா அதை கேட்டு அவரால் அதனால் கிடைச்ச அவருக்கு கிடைச்ச சுகத்தை அது 3 தடவை திருப்பி திருப்பி திருப்பி, அந்த காலத்தில் ரெக்கார்டிங்லாம் இல்லையே, யூடியூப்லாம் இல்லையே, லைவ் பர்ஃபார்மன்ஸ் தான், அதை 3 தடவை திருப்பி போட சொன்னார். அந்த 3 தடவை திருப்பி அவ்வளோ அந்த அளவுக்கு அது பிரியப்பட்டு போனதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு பகுதியில் இது வந்து 17வது நூற்றாண்டு மாத்திரம் இல்லை, 17வது நூற்றாண்டு நமக்கிட்ட 300 வருஷம் தான், ஆனால் இது 3000 வருஷத்துக்கு பின்பதாக நடந்த ஒரு நிகழ்வில் ஒரு மியூசிக் எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போ டைம் லைனில் பார்த்தோம்னா கிறிஸ்துவு வந்தது வந்து தாவீது இருந்தது வந்து 1000 BC, கிறிஸ்து வந்தது தான் 0 century, அதான் அங்கேருந்து தான் கேலண்டர் ஆரம்பிக்கிறது இல்லைங்களா. 1st century, 2nd century, அங்கேருந்து 1, 2, 3 எண்ணிட்டு வரும். ஆனால் பின்னாடி என்ன போனோன்னா அது ரிவர்ஸில் போகும், கிறிஸ்துவிலிருந்து கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக 1000 வருஷத்துக்கு முன்பதாகத்தான் தாவீது வந்தார் 1011. அதுக்கப்புறம் 2000 வருஷத்துக்கு பின்பதாகத்தான் ஆபிரகாம் வந்தார், கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக ஆபிரகாம் வந்தார். இது 1000 இயர்ஸ், அப்படின்னா 1000 இயர்ஸ் கிறிஸ்துக்கு பின்னா நம்ம இருக்கிற காலத்துக்கு 3000 வருஷம். இந்த 3000 வருஷத்துக்கு பின்பதாகவே ஒரு ஒரு மியூசிக்குடைய ஒரு பெரிய ஒரு இது காரியத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ சவுலுக்கு ஏற்பட்ட பிரச்சனை வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்னால இல்லை, சூழ்நிலைனால இல்ல, ஒரு சைக்கலாஜிக்கலா நடந்த ஒரு காரியம் இல்ல. சவுலுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணம் என்ன? பாவம், கீழ்படியாமை இல்லைங்களா, the sin of disobedience, பாவத்தினால் வந்த ஒரு பிரச்சனை. பாவம் வந்து ஒரு பெரிய வியாதி மாதிரி, எப்படி ஒரு குஷ்டரோகம் வேதத்தை காட்டுது, குஷ்டரோகம் எப்படி நம்ம ஆத்மா நம்ம சரீரத்துக்கு என்ன செய்யுது, அந்த மாதிரி பாவம் வந்து நம்ம ஆத்மா அவ்வளோ கரப்படுத்தி அழிக்கும். அதுதான் சவுலுக்கு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும், அவருடைய ஆத்மாவை பயங்கரமாக அழிக்கிறத பார்க்குறோம். பாவத்தை வந்து டீல் பண்ணுற ஒரே சுகமான வழி என்ன? ஆண்டவர் சொல்கிற வழி தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆத்மாவை அப்படி அழிக்கக்கூடாது. உங்கள் மாம்ச இச்சைக்கு உங்கள் மாம்சத்துக்கு விரோதமாக போர் செய்கிற, ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை இல்லைங்களா நீங்கள் அவித்து போடுங்க அப்படின்றனா அது ஆத்மாவை கெடுக்கும், அழிக்கும், ஆத்மா நிம்மதியை எடுத்துடும், அதை அழித்து போடுங்கன்றார். அதை சரியான விதத்தில் சுகமான விதத்தில் டீல் பண்ணணும்னா என்ன, ஆண்டவருக்கு முன்பதாக மனம் திரும்பி அந்த பாவத்திலேருந்து அவர் சொல்கிற மாதிரி அதை பார்த்து, அது எவ்வளோ பயங்கரம் அவருக்கு முன்பதாகன்னு பார்த்து அதை வெறுத்து துக்கப்பட்டு அதுலேருந்து திரும்பணும், அதான் வழி. ஆனால் அந்த பாவத்தை ஒரு மாயமான விதத்தில் டீல் பண்ணோன்னு பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்றது தான் சவுல் வாழ்க்கையில் பார்த்தோம். ஒரு மாயமானமான விதத்தில் ரகசிய பாவத்தை அப்படி வச்சுக்கிறது, ஆனால் ஒரு சடங்காச்சாரியம், பலிகளை கொடுக்கறது, கீழ்ப்படுகிறது இல்லை ஆண்டவருக்கு, ஆனால் பலிகளை கொடுக்கறது, அந்த மாதிரி செய்யும் போது என்ன மாதிரி பாதிப்பு அவருடைய ஆத்மால, எவ்வளவு பயங்கரமான பாதிப்பு அவர் ஆத்மால அவருடைய மனசாட்சியில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்ம இந்த வசனத்துல பார்க்கணும். பாவமோ கீழ்படியாமையோ மறைச்சுக்கிட்டு மதவேஷம் போட்டோம்னா அது நம்ம ஆத்மாவை அழிக்கும், நம்ம ஆத்மாவை அழிக்கும். ஆண்டவர் அதே ஏற்கனவே சொன்னார், பலி அல்ல கீழ்ப்படுதலை நான் விரும்புகிறேன், கீழ்ப்படிதல். அவர் எவ்வளவு சீரியஸா இருக்கிறார் அப்படின்றதுக்கு சவுலுடைய கதை தான். சவுல் கதை நம்ம நினைச்சாவே அவர் மனுஷன் என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டாருன்னா, தாவீது மாதிரி பத்சேபா பாவத்தையும் செஞ்சுட்டாரு, என்ன தப்பு செஞ்சாரு ஒரு விதத்துல யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்கல. அந்த அமலக்கே அலி அப்படின்னாரு, அந்த ராஜாவை விட்டுட்டாரு, நல்லா இருக்கிற சில மிருகங்களை விட்டார், ஒரு தயவு காமிச்சு, அவ்வளவு இறப்பம் இல்லாம சொல்லிட்டீங்களா ஆண்டவரே, அதனால கொஞ்சம் தயவு காமிச்சு விட்டார், அதுக்காக இவ்வளவு தண்டனை. ஆமா, கீழ்படியாம எவ்வளவு பெரிய பயங்கரம், அது பயங்கரத்தை தம்முடைய மக்களுக்கு உணர்த்துக்குவதற்காகவே சவுலுடைய ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிறார், அதை பாருங்களேன். ஆகவே இத பார்க்கும் போது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கிறோம், 14 பார்த்தோம்னா மூணு தலைப்புல படிக்கலாம். முதலாவது சவுலுடைய ஒரு பரிதாபமான நிலைமை, பாவத்தை மாயமான விதத்தில் அவர் ஹேண்டில் பண்ண போய் என்ன மாதிரி ஆயிடுச்சுன்றத 14 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பரிசுத்தாவியை தான் துக்கப்படுத்தி, பரிசுத்தாவியை நீங்க துக்கப்படுத்தாதீங்க வேதம் சொல்லுது, ஆனா துக்கப்படுத்தி, பரிசுத்தாவி எப்பொழுதும் போராட மாட்டார்ன்ற மாதிரி போராடாம தன்னை விட்டு போயிட்டார். சவுலுடைய ஆத்மா எம்டியா இருக்கிறத பாக்குறோம். மத்தேயு 12 படிக்க போறோம், ஒரு மாயமாலமா ஒரு வேஷம் போட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு மனம் திரும்புற மாதிரி திரும்பினா அதனோட ஆபத்து என்னன்னு ஆண்டவர் ஒரு ஓமையா சொல்றாரு. ஒரு மனுஷனுக்கிட்ட இருந்து ஒரு ஆவி வெளியே போச்சுன்னா அந்த ஆவி போய் வெளியெல்லாம் சுத்திட்டு வரோம், இவன் மனுஷன் எம்டியா தான் இருக்கும். இந்த மனுஷன் திருந்துறன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவினால அவன் நிரம்பி மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரலன்னா என்ன ஆகும்னா, அந்த ஆவி போய் தன்னை விட கொல்லாத 7 ஆவிகளை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள வந்து சேரும். சேரும் போது அந்த மனுஷனுடைய நிலைமை முந்தின நிலைமை விட பிந்தின நிலைமை மோசமா போயிடும். அது மத்தேயு 12:43 நம்ம பார்க்க போறோம். அதுதான் பவுலுடைய நிலைமை. மனுஷன் ரொம்ப பயங்கரம், முந்தின நிலைமை விட பிந்தின நிலைமை மோசமா போன, கடவுளால் கைவிடப்பட்டு அவர் வார்த்தையை, கடவுளை அவர் விட்டுட்டாரு, அவர் வார்த்தையை விட்டுட்டாரு, கீழ்படியாம போயிட்டாரு. கடவுள் அதுக்கு ஒரு நீதியான தண்டனையாக தன்னுடைய ஆவியின், நல்ல ஆவியின் பாதிப்பெல்லாம் அவர்கிட்ட எடுத்துக்கிட்டார். பரிசுத்தாவின் பாதிப்பு அவர்கிட்ட எடுத்துக்கிட்டு, ஏன்னா அந்த ஆவி தான் அவர் ராஜ்யத்தை நடத்த, ஞானமா சிந்திக்க, போர் செய்ய எல்லா திறமைகளையும் அவர் கொடுத்தாரு. ஆனா இப்ப எல்லா நல்குணங்கள்லாம் போய் கடவுளை அவர் ரிஜெக்ட் பண்ணதுனால, கடவுளால் இப்ப ரிஜெக்ட் பண்ணப்பட்டு ஆவி அவர்கிட்ட இருந்து போய் என்ன வந்துச்சு, பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி ஆவி நம்ம கிட்ட போயிருச்சுன்னா அதனோட விளைவாக அசுத்தாவி அவருக்குள்ள வருது. பாருங்களேன், அந்த அசுத்தாவி வந்து அசுத்தாவிக்கு அவர் இரையாகிற மாதிரி அசுத்தாவி அவருக்குள்ள வருது. கடவுள் நம்மள ஆளக்கூடாது, அவர் வார்த்தையை நான் ஆளக்கூடாது, அவர் வார்த்தைக்கு நான் அடிபணிய மாட்டேன் அப்படின்னா யாருக்கு தான் நீ அடிபணியணும், விசுவாசத்துக்கு தான் நீ அடிபணியணும். அதனாலதான் வேதத்துல சில இடங்களில் பவுல் சொல்றாரு இல்லைங்களா, அவர்கள் சொல்லி சொல்லி எச்சரித்து பார்த்து அவர்களை என்ன பண்ண, விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான நிலைமை சவுலுக்கு வந்துருச்சு. சவுலுக்கு தெரிஞ்சிருச்சு கடவுள் தன்னை நிராகரிச்சுட்டாரு, சாமியல் தன்னை விட்டு போயிட்டார், ராஜ்யம் அவரை விட்டு போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால ஆண்டவர் இப்போ பாருங்க அந்த ஆவியை அவர் அனுப்புறார், அசுத்த ஆவி. அசுத்த ஆவின்ன உடனே நம்ம ஒரு இப்பெல்லாம் அவருக்கு என்ன இப்பெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் சைக்காலஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவருக்கு அந்த டைமில் ஃபிட்ஸ் வர மாதிரி வரும், அவருக்கு அந்த டைம்ல சில பேருக்கு மன பிரகாரமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நடக்கும், அந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை, ஒரு 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 பர்சனாலிட்டி, ஒரு ஆவி வந்து அவரை பாதிச்சிச்சு, ஒரு என்டிட்டி வந்து அவரை பாதிச்சிச்சு. இதெல்லாம் நம்ம நம்பணும், ஆவியெல்லாம் இல்லைன்னு எல்லாம் போதகம்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ரெவலேஷன் 9 நம்ம படிச்சிருக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்த உலகத்துல ஆண்டவரை நிராகரித்து அவர் வார்த்தையை நிராகரித்து போற மக்களுக்கு ஆண்டவர் வந்து அந்த ஆவிகளை அனுப்புறார் அவங்களை தண்டிக்கும்படி. அந்த தண்டிக்கும் அந்த ஆவிக்கு விவரங்கள் கூட எப்படி அவங்க ரியல் பர்சனாலிட்டிஸ், அவங்களுக்கு மனித முகம் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஞானமா யோசிக்கும் அந்த ஆவிங்க, ரொம்ப அறிவா யோசிக்கும், இன்டெலிஜென்ஸ் ரொம்ப இருக்கும் அதுக்கு, எவ்வளவு அனுபவம் இருக்குது. இவங்க எல்லாம் ஆவிகள்னா ஒண்ணு அது எங்க இருந்தோ வந்ததில்ல, தேவ தூதர்களா இருந்தவர்கள் விழுந்து போய் அசுத்த ஆவிகளா மாறினவங்க இவங்க. ரொம்ப இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு, ரொம்ப அறிவு, மனித முகம் அவங்களுக்கு இருந்ததுன்னு பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, அவங்க தலையில் கிரீடம் இருந்ததுன்னு ரெவலேஷன் சொல்லுது. அதாவது அவங்க போற இடங்கள்ல அவங்க ஆளத்தான் போவாங்க, கிரீடம் தலையில இருக்குன்னா ஆட்சி செய்ய தான் போவாங்க. எந்த மனுஷனுக்குள்ள அவங்க இருப்பாங்க அவங்க தான் ஆளுவாங்க. அந்த ஆவிகள் அப்படிப்பட்டது. அவங்களுக்கு பெண்களுடைய கூந்தல் இருந்தது, ரொம்ப கவர்ச்சியா இருக்கும். அந்த சிங்கத்தினுடைய பல்லு, அவங்களுக்கு வந்து வால் வந்து தேல் கொப்பான ஒரு வால், அதை வைத்து மனுஷர்களுக்கு தேல் கடிக்கிற மாதிரி வேதனையை கொடுப்பாங்க. தேல் கடிக்கிற மாதிரி வேதனை, டார்ச்சர் பண்ணுவாங்க. அதான் சாவலுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சாக விட மாட்டாங்க, எல்லாம் டார்ச்சரும் கொடுப்பாங்க, சாக விட மாட்டாங்க. பாருங்களேன் என்ன நடக்குது சாவலுக்கு. அது சாவல் தான் சொல்ல முடியும், நம்ம யூகம் தான் பண்ண முடியும். ரசித்தாது பிடிச்சவங்களுக்கு என்ன நடக்கும், நம்ம புதிய பாடலாம் பாக்குறோம் இல்லையா, அந்த அசுத்தாவி பிடிச்சவனுக்கு லேகியவனுக்கு என்ன மாதிரி கத்துவான், என்ன மாதிரி கதருவான். தன் கோபம் வந்து ஆத்திரத்துல யாராவது கிடைச்சாங்கன்னா கல்ல போட்டு அவங்களை போட்டு அடிக்குவான் இல்லைங்களா, தான் உடம்பையே கீறிக்குவான், தன்னை காயப்படுத்துவான், தன் சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஆபத்தா இருப்பான். அந்த மாதிரி சவுல் போக போக அது அதிகமாயிட்டே போகும் இல்லைங்களா, ஒரு லெவல்ல இருக்காரு, போக போக அதிகமாயிட்டே போகுது. அவர் வந்து மிரண்டு போய் டார்ச்சர் அடைந்து, தீவிரமான வேர்டு அந்த வேர்டு, கலங்க பண்ணி கொண்டு இருந்தார் அப்படின்னா, ஒரு அதே வார்த்தை வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆமான் மொர்தெகாயை வந்து அவன் தூக்கு போடணும், தூக்கு மேடெல்லாம் ரெடி பண்ணிட்டு அவனுக்கு வந்து திடீர்னு எல்லாமே அவன் பக்கம் விரோதமா திரும்புது. எந்த தூக்கு மேடை மொர்தெகாய்க்காக ரெடி பண்ணாம இப்போ அவனே தூக்குல தொங்கணும். அப்படி தூக்குல தொங்கும் போது அவன் கலங்கி போயிட்டான். அதே வார்த்தை தான் இங்கேயும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி இருக்கும், ஒரு நிமிஷத்துல எல்லாம் போய் திகிலும் பயமும் வேதனையும் கலக்கமும் ஏற்பட்டு மனசாட்சியெல்லாம் படபட ஆகி டெரரைஸ்டு, ஷாக், குழப்பத்துல நிறைந்து போய் அசுத்தாவி வந்து அப்படித்தான் பாருங்களேன். அவருக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இல்லை, கண்டினியூஸா இல்லை, அப்பப்போ வந்து வந்து போற மாதிரி, ஃபிட்ஸ் வந்து போற மாதிரி, அது அந்த மாதிரி ஒரு நிலைமை சவுலுக்கு பாருங்களேன். மைண்ட் டார்ச்சர், மெமரி டார்ச்சர், ரெவலேஷன்ல ஒரு அடையாள மொழிகளா நமக்கு போட்டிருக்கு. எபேசியர்லயும் நமக்கு சொல்லி இருக்கு, நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல சரிங்களா, துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அசுத்த ஆவிகளும் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாது. இதெல்லாம் ஏதோ ஒரு சைக்காலஜிக்கலா இப்ப எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு இல்லை, இன்னும் இருக்கு, பர்சனாலிட்டி இருக்கு. தேவ தூதர்களா இருந்தவர்கள் வீழ்ந்து அசுத்த ஆவிகளா இருந்து இப்போ ஆண்டவரை நிராகரிக்கிறவங்க, அவர் வார்த்தையின்படி அடிபணியாதவங்க, அவரை ரொம்ப அசுத்தாவியை தங்களிருந்து பரிசுத்தாவியினுடைய பாதிப்பே இழந்தவங்க, அவங்கள அந்த ஆவிகள் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. நேரத்தில் பல இடங்கள்ல சொல்லுது, இன்னொரு இடத்துல வந்து கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் உள்ள வேலை செய்கிற ஆவி அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா. அந்த ஆவிகள் இருக்கு, இன்னமும் வேலை செய்யுது, அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அதான் பவுல் சவுலுடைய வாழ்க்கை நடக்கிறத பார்க்கணும். மனுஷனுக்கு சமாதானத்தை தேடினா சமாதானம் இல்லை, தூங்க பார்த்தா தூக்கம் வர மாட்டேங்குது, கனவுல பயங்கரமான காரியங்கள்லாம் வருது, மனசாட்சி குத்துது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான தனக்கே தான் மிகுந்த வேதனையாக மாறிவிட்டார். அதிருப்தியோடு தைரியம் இழந்து ஒரு சந்தேக பிராணியாக ஜோசிஃபஸ் என்ற ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாரு. எப்படி ஆகும்னா, அநேக டைம்ல சவுலுடைய கழுத்தை பிடிச்சுக்கிட்டு நெருக்கிற மாதிரி அவருக்கு ஆகுமா, தூக்கிட்டு இருக்கும் போது அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரி, அப்படியே மூச்சடைச்சு போய் கழுத்தை பிடிச்சி நெருக்கினா எப்படி ஆகும், மூச்சடைச்சு போய் அந்த மாதிரி ஆகும். அந்த ஆவிகள் அப்படியெல்லாம் டார்ச்சர் கொடுக்கும் பாருங்களேன். அதான் நடக்கு, சவுலுடைய பரிதாபமான நிலைமையை பார்ப்போம். தேவனுடைய ஆவி இழந்து ஹோலி ஸ்பிரிட் நம்ம இழந்தோம்னா அவருடைய பாதிப்பு நம்ம விட்டு போயிடுச்சுன்னா அது எவ்வளவு ஆபத்து தெரியுமா நமக்கு. இதுல ஜெனசிஸ்ல நம்ம படிச்சோம், இந்த உலகத்துல எந்த நன்மையும் ஏற்படுவதற்கு முன்பதாக ஒரு தாய் போல அத மேல அசைவாடி கொண்டிருந்தது ஹோலி ஸ்பிரிட். இந்த உலகத்துல எல்லாம் பல காரியங்கள் நடக்குது. ஹோலி ஸ்பிரிட் வெறும் விசுவாசிகளுடைய இதுல மாத்திரம் இல்லை, இந்த சிருஷ்டிப்புக்கு ஏஜென்ட்டே ஹோலி ஸ்பிரிட் தான். அந்த இந்த காலத்தில் வரைக்கும் அந்த சிருஷ்டிப்பு ரீப்ரொடக்ஷன், அதாவது ஒரு விதை விதைச்சா அதே விதையில மரம் வர்றதுக்கு செய்யறதும் ஹோலி ஸ்பிரிட் தான். நம்ம நினைச்சு கூட சர்ச்சில் தான் ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறார், உள்ள சிருஷ்டிப்புல பராமரிப்புல ஹோலி ஸ்பிரிட் வேலை செய்யறாரு. எல்லாம் நல்லதான் இந்த உலகத்துல நடக்கிறது அவர்னால தான். அவர் இல்லாம போச்சுன்னா என்ன? அவர் பதில், அவர் போயிட்டாருன்னா ஒவ்வொரு மனுஷனையும் அவர் பாதுகாத்துக்கிட்டு வராரு. இப்போ கூட வேலை காமன் கிரேஸ்ன்னு இருக்கு, பொதுவான கிருபை. அதெல்லாம் இழந்தோன்னா அசுத்தாவி வந்துச்சுன்னா தெரியும் நமக்கு இல்லைங்களா. அசுத்தாவி நம்மளை அழிக்கணும்னு காத்திருக்கிற ஆவி, ஆண்டவர் நாள் அனுப்பப்படுற ஆவி. யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். சவுலுக்கு அந்த நிலைமை வந்துச்சுங்க. வெரி சேட், வெரி சேட். டார்ச்சரா இருக்கும் மனுஷனுக்கு, ரொம்ப டார்ச்சரா இருக்கும். ஓகே, சவுலுடைய பரிதாகமான நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு வந்து தன்னுடைய ஊழியக்காரங்க கொடுக்கிற உலக பிரகாரமான ஆலோசனையை பார்ப்போம். 15வது வசனத்தில் அவங்க ஒரு ஆலோசனையை கொடுக்கிறாங்க. சவுல் வந்து வெறும் சவுல் உள்ளுக்குள்ள மாத்திரம் அந்த பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனை எந்த அளவுக்குன்னா அரண்மனையில எல்லாருக்கும் தெரியுது, ஊழியக்காரங்களுக்கெல்லாம் தெரியுது. அவர் பிசினஸ் சரியா பண்ண முடியல, ராஜ்யபாரத்தை நடத்த முடியல, மூளை கெட்டு போயிருக்குது, ஞாபக சக்தி இல்லை. திடீர்னு மீட்டிங்ல இருக்கிறாரு, பெரிய போர்ட் மீட்டிங்ல இருக்கிறாருன்னு வைங்களேன், திடீர்னு ஆவி வந்துருது. என்ன பண்ணுவாரு? பெரிய தலையில போட்டு அடிக்கிறது, இவங்களை உதிக்கிறது, அப்படிலாம் பண்ணாருன்னா எப்படி அவர் ராஜ்யத்தை நடத்துறது? உடனே அவர் பைத்தியம் பிடிச்சிருக்குப்பா, எடுத்து வேற ராஜா போடுங்கப்பா, நாடு சொல்ல ஆரம்பிக்கும். அது பயந்து என்ன ஆயிட்டு இருக்கு வாழ்க்கை அப்படின்னும் போது திடீர்னு அவர் உலக பிரகாரமான ஆலோசனை பாருங்க. அந்த சர்வன்ட் என்ன சொல்றாங்க?
இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உன்னை கடந்து பண்ணுகிறதே, சுரமண்டலம் மாற்றத்தில் பேரினர் ஒருவனை பேரும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக இருக்கிற உம்முடைய அதிகாரத்தை கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உண்மையில் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றான்.
அந்த சர்வன்ஸ் வந்து தைரியமா அவங்க பாருங்களேன் எவ்வளவு கரெக்டா சொல்றாங்க, ஹானஸ்டா தைரியமா அவங்க சொல்றாங்க. ஒரு பொல்லாத ஆவி அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பொல்லாத ஆவி. அந்த காலத்திலேயே பாருங்க டயக்னோசிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஏனோ தானோன்னு வந்துடல, எங்க இருந்து வந்திருக்கு? தேவனால் அனுப்பப்பட்டிருக்கு. அவங்களே சொல்றாங்க ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு ஆவி ஆண்டவர் அவங்க ஞானத்தை கொடுத்துருக்காரு கண்டுபிடிக்கிறதுக்கு. கரெக்ட் தான் அவங்க சொன்னது. இது வந்து இது சரீரப்பிரகாரமான பிரச்சனை இல்லை, இது சைக்கலாஜிக்கல் பிரச்சனை இல்லை, இது வந்து ஆவிக்கூறிய பிரச்சனை, ஆவிக்கூறிய பிரச்சனை. இந்த ஆவிக்கூறிய பிரச்சனைக்கு ஆனா இதெல்லாம் கண்டுபிடிச்சது கரெக்டு, பிரச்சனையை கண்டுபிடிச்சாங்க கரெக்டு. ஆனால் அதுக்கு ரெமெடி, அதுக்கு ஒரு விடை வந்து ஒரு ஆவிக்குரிய பிரச்சனைக்கு உலக பிரகாரமான சஜஷனை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு சுரமண்டலம் வாசிக்கிற, ஒரு நல்ல திறமையாக சுரமண்டலம் வாசிக்கிற. சுரமண்டலம்னா இப்போ கிட்டார் நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த காலத்தில் கிட்டாரில் அது லயர்னு பேர். இப்படி இருக்கும், இப்படி ரவுண்டா இந்த ஸ்ட்ரிங்ஸா இருக்கும், அதே கையில வச்சு இப்படி வாசிப்பான் இல்லைங்களா, அதான் சுரமண்டலம். அந்த மாதிரி வாசிக்கிறவனை நீங்க பாருங்க அப்படின்னு, ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மாதிரி யார் திறமையா வாசிக்கிறவங்க யாராவது நீங்க பாருங்க அப்படின்னு அவரு சொல்ற. நல்ல அட்வைஸ் தான், நல்ல அட்வைஸ் தான். நம்ம காலத்துல இப்படி எல்லாம் இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஒருவேளை இந்த மாதிரி பிடிச்சிருந்தா அந்த பூசாரிய வரவேற்போம், அவர் நல்லா பேய் விரட்டுவாரு, அவங்கெல்லாம் மந்திரம் போட்டு அந்த மாதிரி எதுவும் சொல்லிய ஒரு சூனியக்காரியை கூப்பிடுவோம், அவங்கள இவங்களை கூப்பிடுவோம். அதெல்லாம் இல்லை, ஒரு ப்ராக்டிக்கல், ஒரு வேர்ல்டி உலக பிரகாரமான அட்வைஸ். பாருங்க ஒரு மியூசிக், மியூசிக் சொல்யூஷனை கொடுக்குறாங்க, தெரப்பியூட்டிக் மியூசிக். அதை பார்க்கணும். மியூசிக் வந்து ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான கிஃப்ட், அதை நம்ம பார்க்கணும் பாருங்களேன். மியூசிக் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அருமையான கிஃப்ட். ஆனால் அது ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். வேதத்தில் வந்து செத்து ஆபேல் இறந்து போன பிறகு செத்து ஜெனரேஷன் வந்துச்சு, காயினுடைய ஜெனரேஷன் வந்துச்சு. ஆனால் மியூசிக்கை முதல் முதல்ல கண்டுபிடிச்சது காயினுடைய சந்ததி, ஜூபாலு அவர் தான் கண்டுபிடிச்சார். வியாதி ஆகும் 4:21 அவங்க தான் சுரமண்டலம் வாசிப்பதே அவர்கள் முதல் முதல்ல வருது மியூசிக்கு, அங்கே தான் ஆரம்பிக்கிறத பார்க்கும். அது நல்ல அட்வைஸ் தான், ஆனால் ஒரு தற்காலிகமான அட்வைஸ். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளமுக்கு விடை எங்க தான் கிடைக்க முடியும்? ஸ்பிரிச்சுவலாக தான் கிடைக்க முடியும். இல்லைங்களா? ஆனால் பிரச்சனை தாங்க, மனிதர்களுக்கு இருக்கிறது ஆவிக்குரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை, ஆவிக்குரிய பிரச்சனை. அந்த ஆவிக்குரிய பிரச்சனைக்கு சரீர பிரகாரமான விட தேட போவது தற்காலிகமான நிம்மதி தான் கிடைக்கும், தற்காலிகமான நிம்மதி தான் கிடைக்கும். அதுதான் இவங்க ஆண்டவர் அறியாதவங்க இவங்களால இதுதான் சொல்ல முடியும் இல்லைங்களா? ஏன் ஒருவேளை ஆவிக்குரிய பிரச்சனை, ஆவிக்குரிய சொல்யூஷன் கொடுத்துருந்தா என்ன சொல்லியிருக்கலாம், ஐயா பொல்லாத ஆவி தேவன்கிட்ட தான் வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு, என்னத்துக்கு வந்திருக்குது? ஏன்னா நீங்க பாவம் செஞ்சதுனால, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போய் கீழ்ப்படியாமல் நீங்க வாழ்றதுனால. அதனால இதை சரி கட்டணும்னா என்ன பண்ணணும், பாவத்தை சரியான விதத்துல ஹெல்த்தியா டீல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அதை பத்தி யோசிச்சு துக்கப்பட்டு அதுல இருந்து மனம் திரும்பணும். அதுதான் ஒரே வழி அதுல இருந்து நீங்க காப்பாற்றப்படுறதுக்கு. இல்ல வேற எந்த விதத்துல மாயமாலமா சடங்கு பலி கொடுத்து அதை மறைக்க பார்த்து ஹேண்டில் பண்ண பார்த்தீங்க, உங்க ஆத்மாவை அதை அழிக்கும். அதனால நீங்க மனம் திரும்பி உடனே எல்லா ஆர்வத்தோடு ஆண்டவர் பக்கம் திரும்பி உபவாசம் பண்ணி உங்களை தாழ்த்தி மனம் திரும்பி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக சாமியலை வர வச்சு உங்களுக்காக பரிந்து பேச கெஞ்சுங்க. அது ஆவிக்குரிய சொல்யூஷன் இல்ல, அது ஒரு நிரந்தர தீர்வு சவுலுக்கு கிடைச்சிருக்காது. ஆண்டவர் தான் இறக்கும் உள்ளவராச்சு, எப்படியேப்பட்ட மனாசா இறங்கி அழுதாலே அவருக்கு தானே, அது இல்லை. ஒரு வேர்ல்டி அட்வைஸ் பாருங்க, ஒரு டெம்பரரி அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே என்ன நடக்குது, அவங்க ஆண்டவருடைய அறிவு இல்லாததுனால உலக பிரகாரமான அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் தற்காலிகமாக இருக்கும், சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம், சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம், அந்த டார்ச்சர் பண்ணும்போது ஒரு சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். ஆகவே அதை சொல்லும் போது சவுல் வந்து உடனே சொல்கிறார், 17வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, போய் ஒருத்தனை தேடி கண்டுபிடிங்க பாருங்கள், அதை ஒத்துக்கிறார். ஓகே, போய் தேடி கண்டுபிடிங்க, தேடி கண்டுபிடிங்க. பாருங்கள், இதில் தான் நம்ம பார்க்குறோம் எத்தனை பேருக்கு அவங்களுடைய மனசாட்சி குத்தி ஆவிக்குரிய விஷயத்தில் டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க. உலக பிரகாரமாகவும் ரெவலேஷன் நம்ம பார்த்தோம், ஆண்டவர் வந்து ஒரு வெட்டுகிளிகள் மாதிரி அசுத்தாவிய உலகத்தில் அனுப்பிச்சிருக்கிறார். நம்ம பக்கத்து வீட்டில் அது டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கலாம், பல இடங்களில் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கலாம், எத்தனையோ பேருக்கு அது டார்ச்சர், தேல் கொத்துற மாதிரி வலி, நிம்மதி இல்லை, தூக்கம் வர, அந்த மாதிரி டார்ச்சர் ஒவ்வொருத்தருக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கலாம் ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போகும்போது இல்லைங்களா? ஆனால் அதை டீல் பண்ணுறது ஆவிக்குரிய விதமாக டீல் பண்ணுறதை விட்டுட்டு எத்தனை பேர் டெம்பரரி சொல்யூஷன் தான் போகிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கவலை இருக்குது, பாரம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, பயங்கள் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் திரும்புறதுக்காக ஆண்டவர் அந்த கஷ்டங்களாக கொடுத்தா அந்த வழிகளை, அந்த பாரங்களை உலக பிரகாரமான இன்பங்கள், என்டர்டெயின்மெண்ட், டிவியெல்லாம் ஏன் ஃபேமஸ்ஸு, மூவிஸ் எல்லாம் ஏன் ஃபேமஸ்ஸு, மியூசிக்கெல்லாம் ஏன் ஃபேமஸ்ஸு, டெம்பரரி ரிலீஃப் கொடுக்குது இல்லையா? ரொம்ப கஷ்டம், நான் மனசே நிம்மதி இல்லைப்பா, ஒரு சினிமா பார்த்துட்டு வருவோம் வாப்பா, ஒரு ஒரு 3 மணி நேரம் நிம்மதியா, அதை கொஞ்சம் பார்த்தோன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லைங்களா? ஆனால் அந்த 3 மணி நேரம் தான், அதுக்கப்புறம் ஆவி திருப்பி வரும், திருப்பி பாரம் வரும், திருப்பி வேதனை வரும், தான் அதே டெம்பரரி சொல்யூஷன், நிம்மதியே அடைய மாட்டேன், தற்காலிகமாக இப்படியே தான் போயிட்டுருக்கும். நிரந்தரமா இந்த டார்ச்சர்லேருந்து விடுபடணும்னா ஆண்டவர் சொல்ற மாதிரி செஞ்சார், தெரிந்து கீழ்படி தான் தெரிந்து. ஓகே, சவுல் அதை ஒத்துக்கிறாரு, அவருக்கும் ரொம்ப பிடிக்குது, என்னை மனம் திரும்ப சொல்லாதீங்க, ஒருவேளை அவர் ஏற்றுக்க மாட்டாரு. பாருங்களேன், அவர் சொல்லும் போது கோ அண்ட் ஃபைண்ட், கோ அண்ட் ஃபைண்ட், பாருங்கள் அப்படின்றார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இந்த அதிகாரத்துடைய கீ வேர்டே பார், பாரு, பாரு, பார். தேவன் நான் மனிதனுடைய தோற்றத்தை பார்க்கறதுல அவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன் ஒரு வார்த்தை. அதே தான் சவுல் சொல்றார், அந்த வேலைக்காரனும் சொல்றான் பாருங்க, நான் பார்த்திருக்கிறேன். திருப்பி திருப்பி வரும் அந்த வேர்ட், வெரி கீ வேர்ட். என்ன சொல்றான் அந்த வேலைக்காரன், 18 நினைக்கிறேன்,
அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமின் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தெரியவனும், அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன்,
சாமுவேல் வந்து யார வந்து நிராகரித்து யார அபிஷேகம் பண்ணாரோ அவரை பத்தியே ரெக்கமெண்டேஷன் அங்க வருது. என்ன பாருங்களேன் தாவீதை பத்தி என்னன்னு சொல்றாரு, நான் வந்து ஈசாவுடைய பெத்லேயமுடைய மகன், ஈசாவுடைய மகன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் பெத்லேயம்ல நான் போன வாட்டி சொல்ல மறந்துட்டேன், இந்த கனெக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ரூத் நம்ம படிச்சுட்டு வந்ததுனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ரூத் யாரு தெரியுமா தாவீதுக்கு? பாட்டி. நஹோமி வந்து கிராண்ட் கிரேட் கிராண்ட் மதர். அவங்களுடைய குடும்பத்தில் ரூத் கதை நம்ம பார்த்து முடிச்சு, ரூத்து அதுக்கப்புறம் அந்த இதில் வரும் ரூத்துக்கு போவாஸுக்கு ஓபேடு பிறந்தார். போவாஸுக்கும் ரூத்துக்கும் தான் ஓபேடு பிறந்தார். அந்த ஓபேடுக்கு பிறந்தவருக்கு தான் ஜெஸ்ஸி, அந்த ஜெஸ்ஸியுடைய மகன் தான் தாவி. பாருங்களேன் லைன் கனெக்ஷன் எப்படி வருது. நம்ம ரூத்து கதை படித்தோம் இல்லைங்களா, அவ்வளோ அனாதையா திக்கற்று பிச்சைக்காரி மாதிரி தேசத்தை விட்டு பிச்சை எடுக்க போச்சு இல்லைங்களா. ஏதாவது கொடுப்பாங்களான்னு போய் எடுத்துட்டு வரேன் நஹோமி கிட்ட சொல்லி போச்சு. நஹோமி என்ன ஆண்டவரை கரைச்சி கொட்டுச்சு இல்லைங்களா, எனக்கு கசப்பு கசப்பு. இப்போ நான் சொன்ன மாதிரி வேடிக்கை, அது ராஜ மாதாவா ஆயிடுச்சுப்போம் தாவீது. இனிமே வர இஸ்ரேல் ராஜாக்கள் எல்லாம் அந்த அம்மாவுடைய பிள்ளைங்க தான். பிள்ளை இல்லை எனக்கு, என் பிள்ளைகளை எடுத்துக்கிட்டாரு, புருஷனை எடுத்துக்கிட்டாரு, என் பேரை காப்பாற்றி யாரும் இல்லைன்னா அந்த அம்மா சந்தேகம் தான் நிலக்கு போகுது. பாருங்களேன் இதெல்லாம் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங். அதெல்லாம் பார்க்கும்போது அவர் தாவீதை பற்றி ரொம்ப உயர்வாக அதை சொல்கிறத பார்க்குறோம், ரொம்ப உயர்வாக. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் தாவீதுக்கு கிடைச்ச பிறகு அதை எல்லாருக்கும் அறிவிக்கலைனாலும் பரிசுத்தாவி வல்லமையாக உள்ளே வந்து ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அது வெளியில பிரகாசமா தெரியாம இருக்காரு. பரிசுத்தாவி வல்லமையானவர், அவருடைய கிரியை அந்த மனுஷனுடைய கேரக்டர்ல, குணத்துல, வேலையில, நடவடிக்கையில, சிந்தனையில அவன் செய்யறதெல்லாம் வித்தியாசமா தெரியும் இல்லைங்களா. மனிதர் நார்மல் மனிதர்களை விட நம்மளை உயர்த்தி உயர்ந்த திறமைகளை கொடுக்கிறவர் பரிசுத்தாவினவர் தான். அவருக்கு திட்ட தான் அவர் கணிகள் மாத்திரம் இல்ல, ஏழு வரங்கள் அசாதாரணமான வரங்கள் அவர் தான் மனுஷர்களுக்கு கொடுக்கிறது. அதிசயமான காரியங்கள், மனிதர் சாதாரண மனுஷர்கள் செய்ய முடியாத காரியங்கள் அதெல்லாம் தாவீது வந்து ஒரு மெய்ப்பனா இருந்தாலும் ஒரு அந்த அந்த வரங்கள் அந்த குணங்கள் எல்லாம் ஊரெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது எந்த அளவுக்குன்னா ராஜாவுடைய அரண்மனையிலேயே பேசப்படுகிற அளவுக்கு அவனுடைய பேர் போயிருக்கு. பாருங்களா இதெல்லாம் என்னத்துக்குன்னா, தாவீத புகழ்ந்தது இல்லை, ஹோலி ஸ்பிரிட்டுடைய அபிஷேகம் அவர் கிடைச்சதுனால அவர் கேரக்டர் எந்த அளவுக்கு ஆயிருக்கு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு மாடலா நமக்கு போட்டிருக்கு. ஒரு குணம் இல்ல, ரெண்டு குணம் இல்ல, ஆறு குணங்கள். அவன் வாசிப்பதில் தேறினவர். அப்படின்னா லயர் வாசிப்பதுல ரொம்ப தேறினவர். நான் ரீசெண்டா ஜானுக்கு காமிச்சிட்டு இருந்தேன், சென்னையில லிடியன் ஒரு பையன், 10 வயசு தான் இருக்கும், சென்னையில இருந்த பையன், அவன் போய் வாசிக்கிறான் கீபோர்டு. இந்த பக்கம் ஒரு கீபோர்டு போட்டு இந்த பக்கம் கையை கூட எட்டு ஒவ்வொன்று கையை வச்சுக்கிட்டு வாசிக்கிறான். என்ன மியூசிக் போடணும் வாசிக்கிறான். வேர்ல்டு பெஸ்ட் அவார்டு அவன் கிடைச்சி 8 கோடி ரூபா கிஃப்ட். அதை வச்சு ஏதோ ஒரு மியூசிக் ஸ்கூல் ஓபன் பண்ண போறாரு. அந்த மாதிரி கிஃப்ட் பாருங்களேன், அதெல்லாம் டேலண்ட். கிறிஸ்டியன் அகேன் லிடியன், அதெல்லாம் டேலண்ட். அந்த மாதிரி வாசிக்கிறதுல வேர்ல்டு பெஸ்ட் தாவீது கொடுத்துருப்பான் அவர் வேலை. அப்ப அவரை வாசிக்க விட்டோம்னா அவருடைய வேர்ல்டு பெஸ்ட். அதுக்கப்புறம்
வாசிப்பது தெரியல,
ஒரு வரங்கள் இல்ல. இந்த மனுஷனுக்கு பல வரங்கள் இருக்கும், டேலண்ட், மியூசிக் டேலண்ட். அது மாத்திரம் இல்ல, பராக்கிரமசாலி, பராக்கிரமசாலி. இவர் எங்க பராக்கிரமசாலி ஆனாரு? எந்த, அப்புறம் யுத்த வீரன். எந்த யுத்தத்தை இவர் செஞ்சாரு? எந்த யுத்தத்தை செஞ்சாருன்னா, அவரு அந்த ஆடு மேய்க்கிறதுலயே அந்த யுத்த வல்லமைய யுக்திய சாஞ்சிருக்கிறார். தன்னுடைய ஆடு ஒரு, இதுக்கப்புறம் பார்க்க போறோம் 17வது அதிகாரத்துல, ஒரு கரடியோ ஒரு சிங்கமோ பிடிச்சிட்டு போச்சுன்னா கரடி வந்தாவே ஒளிஞ்சுக்கும், எல்லாம் ஆடு தூக்கிட்டு போன. ஆனா இந்த மனுஷன் எந்த அளவுக்கு ஒரு ஹீரோயிக் ஸ்பிரிட், ஒரு ஒரு வீர ஆவினா, ஏடை காப்பாற்றுவேன், அது கரடி இருந்தாலும் சரி சிங்கம் இருந்தாலும் துரத்திக்கிட்டு போறேன், போய் அதுகிட்ட சண்டை போட்டு விடுவிச்சு கூட்டு வரேன். அதெல்லாம் ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க, அப்பாடா என்ன சாகசம், என்ன ஒரு சாம்பியன் இவரு, என்ன இந்த மாதிரி எந்த புள்ள பண்ணி இருக்குது, இந்த லிடியனை பார்த்து ஊரே மெச்சிட்டுக்கிற மாதிரி ஆச்சரியம், என்ன கிஃப்ட். அங்க உட்காந்து இந்த பாட்டு சொல்றாங்க, போட்டுக்கிட்டே இருக்கான், ஃபாஸ்ட் வேகம் எப்படித்தான் கத்துக்கிட்டாங்க. ரெண்டு சொல்றான், டிவி பாக்குறது இல்ல, டிவி எங்க வீட்டுல இல்ல, பாருங்க உங்க பிள்ளைங்க வளர்க்குறவங்க டேலண்ட் கத்து கொடுக்கணும்னா எங்க வீட்டுல டிவி இல்ல, ரெண்டாவது அவன் வீட்லயே ஸ்கூல் வச்சு படிக்கிறான், ஸ்கூலுக்கு போல வீட்லயே ஸ்கூல் அவனுக்கு டீச்சர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாம் அந்த சின்ன வயசுல என்ன ஒரு டேலண்ட், இதை பாக்குறோம், நான் ஒரு பராக்கிரமசாலி, இதெல்லாம் ஊரெல்லாம் பேசுற அளவுக்கு சிங்கம், அதனாலதான் யுத்த வீரர், ஒரு மியூசிஷியன் மாத்திரம் வேறுனா பாஸ்கெட் பால்னா அது ஒண்ணு தான் வாழ்க்கை, எல்லாரும் அதுலேயே இருக்கிறது இல்ல, யுத்த வீரன். யோசுவாவுடைய கதை, சாம்சனுடைய கதை, அதெல்லாம் கேட்டு மனுஷனுக்கு ரொம்ப தைரியம், யுத்த வீரனாக பட்டே இல்லாமையே அந்த யுத்த திறமைய அவர் காமிச்சிருக்கிறார். அப்புறம் காரியம், ஐ திங்க் ராங் டிரான்ஸ்லேஷன், அது ப்ரூடன்ட் இன் ஸ்பீச் இங்கிலீஷ்ல வருது, ப்ரூடன்ட் இன் ஸ்பீச், பேச்சு திறமை, பேச்சு திறமை, பேச்சு திறமை எதை பொறுத்து இருக்கு தெரியுமா, பேச்சு திறமை நம்ம மூளையை பொறுத்து இருக்கு. சில பேர் நல்லா பேசாததுக்கு காரணம் வந்து நல்லா சிந்திக்காதனால, நல்லா சிந்திக்காத காரணம் என்ன தெரியுமா, ஒழுங்கா நல்லா படிக்காததுனால. நம்ம லாஜிக்கலா ஒழுங்கா படிக்கிறவர்களா இருந்தோம்னா லாஜிக்கலா திங்க் பண்ண முடியும், லாஜிக்கலா திங்க் பண்றவங்களா இருந்தா லாஜிக்கலா பேசவும் முடியும், ஸ்பீச்சில் நம்ம பேச்சில் கிளாரிட்டி இருக்கும். படிக்கணும், படிச்சா தான் சிந்திக்க முடியும், பாஸ்டர் பாலாவுடைய டைலாக், படிச்சா தான் சிந்திக்க முடியும், சிந்திச்சா தான் ஒழுங்கா பேச முடியும். அதான் ஸ்பீச், பேச்சு. ஒரு சந்ததியில் ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்கணுமா ஒருத்தர் சொன்னாரு, சிந்தனைனா படிக்கிறவனா இரு, படிக்கிறவனா இரு, படிக்கிறவனா நல்லா சிந்திக்க முடியும், லாஜிக்கலா சிந்திக்க முடியும், லாஜிக்கலா நீ பேச முடியும், திறமையா எப்போ என்ன பேசணும் எங்கே பேசணும் எல்லாம் உன்னால பேச முடியும் இல்லைங்களா. பாருங்களேன் ஒரு, அப்புறம் வேற என்ன வருது,
சௌந்தர்யம்,
ஆஹா இது இது இல்லாம போயிடுச்சுன்னா இதெல்லாம் இருந்து அழகில்லையே அப்படின்னு கூட சொல்ல முடியாது. சௌந்தர்யம் உள்ளவன், அழகுள்ளவன் இல்ல. கடைசியில இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா, என்ன கடைசியில, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இந்த மாதிரி குணங்க தான், ஒருவேளை என் பொண்ணுக்கு பயணத்தை என்னதான் பார்க்கணும், இப்படித்தான் குணங்கள் இருக்கிறேன். என்ன குணங்கள் பாருங்க, ஆல் ரவுண்டட் மேன், வெரி நைஸ் மேன், எல்லா குணங்களும் இருக்கு. என்ன குறை, ஒரு கிரௌனிங், கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். ஆகவே சவுலுடைய பரிதாகமான நிலைமை, சவுலுடைய வேலைக்காரங்க அவருக்கு உலக பிரகாரமான ஒரு ஆலோசனை, அந்த ஆலோசனையில தான் தாவீது வர்றார். கடைசியாக எதிர்பாராத தாவீதுடைய உயர்வு, அதை பத்தி நம்ம பார்த்து முடிப்போம். 19-23 வரைக்கும் எதிர்பாராத தாவீதுடைய ஒரு உயர்வு என்ன பார்க்கிறோம். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு சாமுவேல் போயிட்டாரு, தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு நீ ராஜ்யத்தை ஆள போறப்பா, நீ ராஜாவாக போறப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஆடு மேய்ச்சிக்கிட்டு குக்கு ஊர்ல இருக்கிற பெத்லேம்ல இருக்கிற அவர் போய் எப்படி ராஜ்யத்தை ஆள முடியும், எப்படி அவர் போய் கோட்டைக்கு போக முடியும், இதுக்கு போக முடியும். ஆண்டவருடைய பராமரிப்பு எவ்வளவு அதிசயமா வேலை செய்யுது பாருங்க, எவ்வளவு அதிசயமா வேலை செய்யுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா காடு தாவீதை எப்படி ட்ரெயின் பண்றாரு பாருங்க, எதிர்பாராத விதத்தில், எந்த லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனும் இல்லை, எதிர்பாராத விதத்தில் அவருடைய பயணம், சிங்காசனத்தின் பயணம் இங்க தான் ஆரம்பிக்குது. இங்க இருக்கிற ஒரு சிறிய பொடிய இங்க இருந்து ஆரம்பிச்சு போய் ராஜ்யத்தை ஆள போறோம், ஒரு மேய்ப்பன் சிங்காசனத்துக்கு போறத நம்ம பார்க்க போறோம். எங்கேயுமே வழியே இல்லை தாவீது போய் அங்க போறதுக்கு, ஆனா ஆண்டவர் ஒரு வழியை ஏற்படுத்துறார். அந்த வலி ஆச்சரியம் பாருங்க, ஏன் சவுலுக்கு அந்த ஆவி வரணும், ஏன் சவுலுக்கு டார்ச்சர், அந்த ஆவியையும் அவருடைய பராமரிப்பின் நோக்கத்துக்காக ஆண்டவர் பயன்படுத்திக்கிறார். அந்த ஆவி அவருக்கு வந்த டார்ச்சர்னாலதான் தாவீது அங்க போக முடியுது. பாருங்களேன் ஆண்டவருடைய பிளான், அவருடைய மூவ் பண்ற காரியங்கள்லாம் அதிசயம். ப்ராவிடன்ஸ் நம்ம ஸ்டடி பண்ணணும் பாருங்க. அதுல ஐரணி என்ன, இதுல ஒரு விந்த, நிராகரிக்கப்பட்ட எந்த ராஜா தன்னுடைய இது சிங்காசனம் போகக்கூடாதுன்னு பயந்துகிட்டு எல்லாருமே சந்தேகப்படுற ராஜா, அதே ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவை வர வைக்கிறார், வர வச்சு தன்னுடைய கோட்டைக்கு வர வைக்கிறார், தன்னுடைய அது ராஜ்ய வாரிசை தானே வரவழிக்கிறார். 19 வசனத்தில் அப்பொழுது படியும்,
ஈசானிடத்தில் ஆட்டை அனுப்பி ஆட்டு நம்பியில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான்.
என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். இந்த ஜெசிகா ஒரு நியூஸ் அனுப்புறாரு, உன்னுடைய குமாரனை என்னிடத்தில் அனுப்பு. அனுப்பினும் போது அவர் என்ன பண்றாரு, அவங்க அப்பா
அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருக்கி திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் கவுருக்கு அனுப்பினான்.
ஜெஸ்ஸி வந்து அனுப்பும் போது வெறும் கையில அனுப்பல, ஒரு நற்குணம் அது மாத்திரம் இல்ல, ஒருவேளை அப்பா திடீர்னு ராஜா கிட்டேருந்து நியூஸ் வந்து உன் பையனை அனுப்புன்னு, இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சாமியில் வந்து நீதான் ராஜா அபிஷேகம் பண்ணிட்டு போனா இருந்தா என்ன நினைப்பீங்க, அப்பாவா இருந்தா ஐயோ விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்குது போல இருக்குது, நம்ம பையனுக்கு என்ன ஆபத்து வருமோ, ஒருவேளை நம்ம பையனை கொல்றதுக்காக திட்டமா அப்படின்னு ஜெஸ்ஸி பயந்து போய் அப்போ போகும்போது ஒரு மிகுந்த சப்மிஷனோடு, ஐயா உங்களுக்கு விரோதமா நாங்கள் எழுவோம்மா, உங்களுக்கு விரோதமா உங்களால நாங்கள் செய்வோமா, உங்க அடிமைகள் நாங்கள் அப்படின்னு அவருக்கு ஒரு நற்குணத்தை காட்டும்படி, குட்வில் நல்ல எண்ணத்தை காட்டும்படிக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புறாரு. அந்த கிஃப்ட் என்ன, ஒரு கழுதை ஃபுல்லா பிரெட், அந்த காலத்துல அதான் கொடுப்பாங்க, பிரெட்டு ஒரு துருத்தி திராட்சை ரசம், அதுக்கப்புறம் வெள்ள ஆட்டுக்குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டி திராட்சை ரசம் ஒரு துருத்தி ஒரு கழுதை ஃபுல்லா பிரெட் அவர் கொடுத்து அனுப்புற. தாவீது யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எடுத்துட்டு போற ஜேர்னி டு த த்ரோன் அப்படி போற, இது வரைக்கும் ஊரை விட்டு வெளியே வந்தது இல்லை, ஆடிக்கிட்டே இருந்த மனுஷன், இப்போ ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போறாரு, சிட்டியே பார்த்தது இல்லை, எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் போறாரு, ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா, எப்படி போறது, இல்லை இல்லை நான் வரமாட்டேன், ஆடுகளை தான் மேய்ச்சிட்டு இருப்பேன் இல்லை, ஒபீடியன்ஸ் கத்துக்கிறாரு போற. சால் வந்து ஒபீடியன்ஸ்ல தான் இழந்தாரு, இவர் போறாரு அங்கே போறத நம்ம பார்க்கிறோம். தாவீதுடைய எதிர்பாராத உயர்வு என்ன ஆச்சு, தாவீது போய் தாவீதுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சா அப்படின்னால ஆபத்து இல்லை. என்ன நடக்குது, சவுல் தாவீதை மிகவும் நேசிக்க ஆரம்பித்தான், அவர் போடுற மியூசிக் அவருடைய டேலண்ட்டை பார்த்து, அந்த திருப்பி திருப்பி அந்த பையன் தான் ஞாபகம் வருது, அவனை பார்த்தா எல்லாம் ஊரே நாட்டையே பெருமைப்படுத்தின ஒரு இது இல்லைங்களா. அந்த மாதிரி சவுலுக்கு அவர் போட்ட மியூசிக்கை பார்த்து மெய்மறந்து போனார், மெய்மறந்து போய் ரொம்ப நேசிச்சு சவுலுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டார், க்ளோஸ் ஆகி தன்னுடைய ஆயுததாரியாக மாற்றிக்கிட்டார் இல்லைங்களா. ஒரு முக்கியமான ஒரு பெர்மனன்ட் வேலையை கொடுக்கும்படிக்கான, ஆக்சுவலாக உடனே நடந்துடல, 17 அதிகாரத்துலாம் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக தான் முதல் போய் மியூசிக் கொஞ்சம் போட்டு திருப்பி அவர் ஊருக்கு போய் ஆடுகளை பார்த்துக்குவார், திருப்பி போவார், அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் போக போக சவுலுக்கு தாவீதை ரொம்ப பிடிச்சி போய் பர்மனண்டாக அவர் ஆயிட்டார். 23 படிங்க,
அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான், அதனாலே கொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொத்தமாவான்.
பாருங்களேன் எப்படி இருக்கோ, யோசிச்சு பாருங்க, திடீர்னு உட்காந்துட்டு இருப்பாரு சவுல், அவர் மேல ஆவி இறங்கின உடனே பேய் பிடிச்ச மாதிரி ஆடும் போது குட்டி பையன் தாவீது ஓடி மறண்டு போய் ஒளிஞ்சுக்குவான் இல்லைங்களா, ஒளிஞ்சுக்கிட்டு மெதுவாக அவர் ஓவர் கம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மியூசிக்கை வாசித்து அந்த சவுலை காமுக்கு அவர் கொண்டு வர. மியூசிக் வந்து விசாசுகிட்டே நம்மளை காப்பாற்றாது, அந்த அசுத்தாதுகிட்டே நம்மளை காப்பாற்றாது, ஆனால் அவர் மைண்டை அதை டார்ச்சர் பண்ணுறதை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கும். அந்த மைண்டு மியூசிக்லேயே மயங்கி இருக்கும்போது அந்த ஆவி தன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணி குடும்பம் கொடுக்கறத நிறுத்தி வைக்க முடியும். பாருங்களேன் இதோடு நம்ம முடிக்கலாம், என்ன ஒரு ட்ரைனிங், இதெல்லாம் ட்ரைனிங் தாவீதுக்கு, யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேலை ஆளும் மிகப்பெரிய ராஜாக்கு கிடைக்கிற ஒரு ட்ரைனிங், ஒரு ஒரு பயிற்சி, என்ன ஒரு ட்ரைனிங் யோசிச்சு பாருங்க. ஏன் அவர் வனாந்து அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்திருக்கலாம் வயல்ல, ஆடுகளை பார்த்துட்டு இருக்கலாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, ஆனா இவர் இப்ப ட்ரெயின் பண்ற நேரம் வந்துச்சு, இவர் அதனால அனுப்பப்படுறார், தன்னுடைய வீட்டில இருந்து ஊர்ல இருந்து சவுலுடைய அரண்மனைக்கே அனுப்பப்படுறார், அந்த அரண்மனையில் உட்காந்துக்கிட்டு எப்போ இவருக்கு பேய் பிடிக்குமோ தெரியாது, அதனால சவுல் பக்கத்திலேயே உட்காந்துருக்கணும். அது உட்காரும் போது என்ன கிடைக்குது, எல்லாத்தையும் ஒரு பார்லிமெண்ட்ல போய் நம்ம உட்கார்ந்தோம்னா, இப்ப இருக்கிற பார்லிமெண்ட்ல அரசாங்கம் எப்படி முடிவெடுக்குது, என்ன தீர்மானம் பண்ணுது, எப்படி நாட்டை நடத்துது, என்ன மாதிரி காரியங்களை செய்யுது, கவர்மெண்ட்டுடைய எல்லா டைனமிக்ஸ பார்த்து கத்துக்கிற அனுபவம் தாவீது கொடுக்குறாரு. சவுல் கூடயே இருந்து, சவுலை இவர் பிரிக்கவே முடியாது, சவுல் எங்க போனாலும் கூட்டு போறது, ராஜா என்னென்னலாம் செய்யறாரோ பார்த்து அந்த அப்சர்வேஷன்ல தாவீதுக்கு ட்ரைனிங். ஏன்னா நீ தான் ஆள போற நெக்ஸ்ட், யாராவது நினைச்சாங்களா தாவீது நெக்ஸ்ட் ஆள போறேன்னு? ஆண்டவருடைய அதிசயமான வழிகள் பாருங்க. வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் மாத்திரம் இல்ல, ஆளுகை ட்ரைனிங் மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய ட்ரைனிங்கும் இருக்கு. ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு தடவையும் அந்த ஆவி வந்து சவுலை டார்ச்சர் பண்ணி சவுல் அனுபவிக்கிற வேதனையை பார்க்கும் போது தாவீதுக்கு வாழ்க்கையிலேயே கிடைக்கிற படிக்கிற ஒரு பாடம் என்ன தெரியுமா? ஒருபோதும் ஆண்டவருடைய ஆவி என்னை விட்டு போயிடக்கூடாது. ஆண்டவருடைய ஆவி என்னை விட்டு போயிட்டார்னா என்னுடைய நிலைமை என்ன அகோரம் நீ பார்த்து படிச்சுக்க. நீ எனக்கு கீழ்படியாம போனீன்னா, எனக்கு விரோதமா நீ பாவம் செஞ்சின்னா, நீ ராஜாவா இருந்து எனக்கு ஆவி அவிச்சு போட்டீன்னா உனக்கு இத நிலைமை தான் அப்படின்னு வாழ்க்கையிலேயே தாவீது ரொம்ப பயந்து ரொம்ப கலங்கி அதை ரொம்ப படிச்சுக்க வேண்டிய பாடம். சவுல் மாதிரி எனக்கு ஆயிடக்கூடாது, நான் என்ன டார்ச்சர் பண்ணுது அவர் இல்லைங்களா? அந்த பாடமும் படிக்கணும். அந்த பாடம் படிச்சார், படிச்சு அதனாலதான் பாவம் தான் செஞ்ச பிறகு சங்கீதம் 51 அவர் எழுதுறார், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்து கொள்ளாமலும் இருவும் இல்லைங்களா? என்ன சவுல நினைச்சு பார்த்தா அதை எழுதியிருப்பார், ஆண்டவரே பாவம் செஞ்சுட்ட, உம்முடைய சமூகத்திலிருந்து மாத்திரம் என்ன தள்ளிராதியும், சவுல் மாதிரி என்ன செஞ்சிடாதியும், உம்முடைய ஆதியம் ஒன்றி என்கிட்ட எடுத்துக்காது. ஏன்னா எவ்வளவு வருஷம் பார்த்திருக்கிறாரு சவுளுடைய நிலைமை. அந்த பாடம் தான் படிக்கணும், உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப கொடும். பார்த்து படிச்சிருக்காரு தான். இதெல்லாம் பார்க்கும்போது கடவுளுடைய செயல்கள் ரோமர் 11 வர மாதிரி, ஆ தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஞானமும் அறிவும் என்பவைகள் ஆளும் எவ்வளவா இருக்கிறது, அவர்களுடைய வழி ஆராயப்படாதவைகள். அதிசயமா தாவீத ட்ரெயின் பண்ற. ஓகே, இதுல நமக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு. மூணு பயன்பாடுகள் நான் நோட் பண்ணியிருக்கிறேன். முதலாவது பயன்பாடு, மியூசிக் உடைய ஒரு தெரப்பியூட்டிக் வேல்யூவை நம்ம படிக்கணும். மியூசிக் வந்து ஒரு நல்ல மருந்து, அதை நம்ம படிக்கணும். இந்த பாடம் இந்த டெக்ஸ்டை தான் நமக்கு கொடுக்குது. இயற்கையாகவே அது வந்து நம்ம சேடாக இருக்கும்போது, சோர்ந்து போயிருக்கும்போது, நம்ம மைண்டை உயர்த்தி டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது ஒரு நமக்கு ஒரு உற்சாகம் கொடுக்குற வல்லமும் மியூசிக் இருக்குது. 2 ராஜாக்கள் 3:15 எலிஷாவே அதை பயன்படுத்துகிறார். டெக்ஸ்ட் நமக்கு அதை இந்த பகுதி சொல்லிக் கொடுக்குது. எந்த கலாச்சாரம் அது பழைய காலத்தில் 3000 வருஷத்துக்குமோ சரி, இப்போவும் சரி, 1776 இந்த அமெரிக்காவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி அந்த டிக்ளரேஷன் ஒரு பெரிய டாக்குமெண்ட் அவர் ஜெஃபர்சன் எழுதணும், தாமஸ் ஜெஃபர்சன். அவருக்கு வார்த்தைகள் வரல, உட்காந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்றாரு. ஃபேமஸ் ரொம்ப ஸ்டன்னிங் டாக்குமெண்ட் அது வேர்ல்டில். ரொம்ப நேரம் ட்ரை பண்றாரு, வரவே இல்லை வார்த்தை, மண் மைண்டு தெளிவா இல்லை, கிளாரிட்டி இல்லை. அவர் என்ன சொல்றாரு, ஒரு வயலினிஸ்ட கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு 1/2 hour போட வச்சார். இந்த வயலினை உட்காந்து நல்லா கேட்டவொன்னே மைண்டு கிளியர் ஆச்சு, மைண்டு கிளாரிட்டி மியூசிக் கொடுக்க முடியும். தெரியுமா உங்களுக்கு, மைண்டு குழப்பமா இருந்தா மைண்டு கிளாரிட்டி மியூசிக் கொடுக்க முடியும். அவர் அந்த மாதிரி இந்த ஃபேமஸ் டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் தான் எழுதினார். மியூசிக் மென்டல் கிளாரிட்டியை கொடுக்க முடியும், தைரியத்தை கொடுக்க முடியும். மியூசிக் தைரியத்தை, தைரியமா தைரிய செயல்களை செய்ய கொடுக்க முடியும். ஏன் 1000 வருஷ கணக்காக போருக்கு போகும்போது மக்கள் ட்ரம்பெட்டை ட்ரம்ஸை அடிச்சுக்கிட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மியூசிக் அந்த மாதிரி ஒரு தைரியத்தை, ஒரு ஒரு சேடா இல்லாம நம்ம ஆவியை எழுப்பி ஒரு ஒரு போர் போர் வீரன்ற ஒரு ஆவியை நம்ம கொடுக்கறது மியூசிக்னால முடியும். அது மாத்திரம் இல்ல, நெப்போலியன் ஒரு வாட்டி ஒரு இது சொல்லி இருக்கிறாரு, ஒரு பெரிய இவரு, கிவ் மீ த கண்ட்ரோல் ஓவர் ஒன் ஹூ மேக்ஸ் மியூசிக் ஃபார் தட் நேஷன், ஐ கேர் நாட் ஹூ மேக்ஸ் த லா. அப்படின்னா ஒரு தேசத்துக்கு மியூசிக்கை ரெகுலரா கம்போஸ் பண்ற ஒரு யார், அவரை என்கிட்ட கொடுங்க, அவரை என்கிட்ட கண்ட்ரோல்ல கொடுங்க, அந்த தேசத்தை கண்ட்ரோல்ல நான் கொண்டு வரேன் அப்படின்னு இருக்கிறார். பாருங்களா மியூசிக் அவ்வளவு பவர் இருக்குதுங்க. 2007 ஒரு யுஎஸ் ட்ராக் அண்ட் ஃபீல்ட் அசோசியேஷன், அதாவது அவங்க வந்து ரேசிங் போர்ட் வேகமா ஓடுவாங்க இல்லைங்களா ரேஸ், அந்த ரேஸ் ஓடுற அசோசியேஷன், அதை ரெகுலேட் பண்ற அசோசியேஷன் வந்து மியூசிக்கும் ஐபாடும் ஓடுறவங்க அதை போட்டுக்க கூடாதுன்னு பேன் பண்ணாங்க. அது காரணம் என்னன்னா, மியூசிக்க போட்டுக்கிட்டு ஐபாடை கேட்டுக்கிட்டு ஓடுறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கு. அந்த மியூசிக் வந்து அவங்களை ஊக்கப்படுத்தி அவங்க நிறைய செய்ய வைக்குது, நிறைய எனர்ஜி கொடுக்குது. ஏன் ஜிம்மில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் போடுறாங்க, ஏன் போடுறாங்க தெரியுமா? மியூசிக் இல்லாமல் பாருங்களேன் டல்லாக இருக்கும். மியூசிக் போடும் போது நிறைய செய்ய முடியும், மியூசிக் அந்த பவர் இருக்குது, அது ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட். எத்தனை பேர் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், நிறைய பேருக்கு ப்ரெக்னென்ட் உமன் அநேக நேரத்தில் டிப்ரெஷனாக ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, ஸ்டடி நிறைய காமிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு உற்சாகமான மியூசிக் அவங்க ஆவியை மாற்ற முடியும். ஹேண்டிகேப் சில்ட்ரன், அவங்கள மென்டல் ரிட்டார்டேஷனாக இருக்கிறவங்க அநேக நேரத்தில் நீங்களே பார்க்கலாம், அந்த ஸ்கூலில் பார்க்கலாம், மியூசிக் போடும்போது அவங்களுக்கு ஒரு ஆவி ஊக்கப்படுது, ஒரு மாதிரி ஒரு உற்சாகம் அவங்களுக்கு ஏற்படுது. ஒரு தெரப்பியூட்டிக் ரோல் மியூசிக் இருக்குதுங்க, ஆனால் அது துஷ்பிரயோகம் கூட பண்ணலாம். நூற்றுக்கணக்கான வருஷங்களாக மனுஷ மூளையை ஒரு பாசிட்டிவாக மியூசிக் பாதிக்க முடியும், ஆனால் அதுக்கு நெகட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. ஆகவே நம்ம அதை மறுக்க முடியாது. நம்ம சேடாக இருந்தால், சோர்வாக இருந்தால், எப்போ பார் உம்முன்னு இருக்கிற கேரக்டராக மூடி கேரக்டராக இருந்தால், நீங்கள் உடனே செய்ய வேண்டியது என்ன, ஒரு 10 நிமிஷமாவது டெய்லி மியூசிக், நல்ல மியூசிக் கேளுங்க. எவ்வளோ நல்ல மியூசிக்ஸ் இருக்குது நம்ம ஊரில் போடுற கப்பாங்குத்து அந்த பாட்டுகள்லாம் இல்லை, குட் மியூசிக், தெர் சோ மெனி குட். இப்போ ஹேண்டில் வாட்டர் மியூசிக்னு இருக்குது யூடியூப்ல, நல்லா ரொம்ப நல்லா இதெல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. எந்த கால மியூசிக் நான் பேரை போட்டாவது இல்லைங்களா, நல்ல மியூசிக்ஸ் இருக்கு. அதை கேட்டீங்கன்னா மைண்டை உயர்த்தும், சேடாக இருக்கும்போது அதை கேட்டு பாருங்க, குட். அது மாத்திரம் இல்லை, வெறும் உலக பிரகாரமான மியூசிக்கே இவ்வளோ உதவி நமக்கு செஞ்சிச்சுன்னா, அந்த மியூசிக்கோடு ஆண்டவருடைய நம்மளை பக்தி விருத்தி ஏற்படுத்தக்கூடிய சத்தியம் லிரிக்ஸாக இருக்கும்போது அது எவ்வளோ நன்மை செய்ய முடியும்னு யோசிச்சு பாருங்க. வேதம் அதை நமக்கு ரொம்ப வலியுறுத்துது. நம்ம சந்தோஷமா இருக்கணுமா, ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கணுமா, என்ன சொல்லுது வேதம், என்ன சொல்லுது பாருங்களே, எபேசியர் 18 துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மது வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலையும் கீர்த்தனைகளினாலையும் ஞான பாடுகளினாலையும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. நமக்கு இருக்கா, நம்ம எப்போ பாரு பாட்டு, எப்போ பாரு ஆண்டவரை கீர்த்தனம், ஆண்டவரை துதிச்சு பாடிக்கிட்டு இருக்கிற மக்களாக நாம் இருக்கிறோமா? அப்படி இருங்கன்னு வேதம் நமக்கு சொல்லு. ஒரு இடத்துல இல்லை, கொலோசியரில் பாருங்க, கொலோசியர் 3:16 நீங்கள் படிக்கலாம், யாராவது ஒருத்தர் 3:16 இதே தான் ஒரு பேரலல் பேசேஜ்.
கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து குத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாவது கிரியையாவது
பாடி. சரி போதும், பாடியில் வருது பாருங்களேன். இஸ்லாம் பொதுவான மியூசிக்கே மனுஷனுடைய மனதை அவ்வளோ அப்லிஃப்ட் பண்ணுதுன்னா, நித்திய சத்தியங்கள் அடங்கிய லிரிக்ஸ் அடங்கிய மியூசிக் பாட்டு நமக்கு எவ்வளோ உதவி செய்யும். நம்ம ஏன் டல்லாக இருக்கணும் எப்போ பாரு, யோசிச்சு பாருங்க. இப்ப மூடி கேரக்டராக இருந்தால் ஐ திங்க் நம்ம வாழ்க்கையில் மாற்றிக்க வேண்டியது அது. 2 வசனங்கள் சொன்னேன், ஒரு பவுல் சொல்கிறார் 2 இடத்துலையும், நீங்கள் செய்யுங்க கீர்த்தனைகளோடு கர்த்தரை பாடி. இது வந்து ஒரு டெம்பரவரி, ஒரு நிரந்தர ஒரு சேஞ்சை நம்ம கொடுக்குறது. ஓகே, அது ஒரு பாடத்தை நம்ம படிச்சுக்கணும், பயன்பாடாக. 2வதாக பரிசுத்தாவியின் எல்லையற்ற ஆசீர்வாதத்தை பாருங்க. பரிசுத்தாவி எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்ன்றத நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோமா? வசனம் 13:14 எவ்வளோ கான்ட்ராஸ்ட் பாருங்களேன். தாவீதுக்குள்ள பரிசுத்தாவி வல்லமையா இறங்கி வராரு, 14வது வசனத்தில் சவுல்கிட்ட இருந்து பரிசுத்தாவி போற, வல்லமையா இறங்கி வந்த பரிசுத்தாவி தாவீதுக்குள்ள செஞ்சு ஆடு மேய்க்கிறவனை எவ்வளோ பெரிய சாகசவனாக மாற்றி, எவ்வளோ டேலண்ட்ஸ் அவனுக்கு கொடுத்து எப்படி உயர்த்துது. சவுலை என்ன பண்ணு, பரிசுத்தாவி இல்லாமல் எந்த நிலைமைக்கு அவன் போகிறான் பாருங்கண்ண. பரிசுத்தாவி அவனை நிரப்பிச்சு ஆவியானவர் இந்த நம்ம சரீரம் மண்பாண்டத்தில் நம்ம வச்சிருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய ட்ரெஷர் என்ன தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட். இல்ல ஹோலி ஸ்பிரிட் பெஸ்ட், நம்ம வாழ்க்கையிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பெஸ்ட் கிஃப்ட் ஹோலி ஸ்பிரிட். நமக்குள்ள அவர் இருக்கிறதே பாக்கியம். அவர் இருந்து நம்மளை பலப்படுத்தி, நம்மளை ஆறுதல் படுத்தி, நம்மளை வழி நடத்தி, அவருடைய கனிகளை நமக்கு கொடுத்து, அவருடைய தாளந்துகளை, அருமையான ஏழு வரங்களை நமக்கு கொடுத்து நம்மளை கட்டிக்கிட்டு வர்றாருன்னா அவர் எவ்வளோ மதிச்சு நம்ம இருக்கணும். வேதம் அதுக்கு தான் நமக்கு சொல்லுது, பரிசுத்தாவியை அவர்னால் நாம் நடத்தப்படுகிற, அவரை நம்ம பாவங்கனால சுயநலத்தினால துக்கப்படுத்தாம அவர்னால நாம் நடத்தப்படுகிறவரா இருந்தோம்னா அவரை மாதிரி நம்மளை நடத்தி ஒரு கூட கோச் இருந்தாருன்னா நான் பெரிய ஆளா வந்துருவேங்க. இப்ப இந்த லிடியன் கூட ரஹ்மான் ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்றாங்க இல்லைங்களா. அப்படி ஒரு கோச் இருந்தா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோச் யார் தெரியுமா? என்ன போலவே ஒரு தேட்டர வாழனை உங்களுக்கு அனுப்புறேன், நான் உங்க கூட இருக்கிற மாதிரி. அவர் தாங்க ஹோலி ஸ்பிரிட். அவரை காண்டி துக்கப்படுத்தாம அவர் சொல்றபடி அவரால் நடத்தப்பட்டோம்னா ஏங்க நம்மளும் தாவீது மாதிரி அந்த குணங்கள்லாம் நமக்குள்ளேயும் வளர முடியாது? பெரிய சாதனைகள் நம்மளால ஏன் செய்ய முடியாது? அதை செய்யணும்னு தான் நமக்குள்ள அவர் குடி வந்திருக்கிறாரு. அதெல்லாம் ஆனா எனக்கு பிச்சை காசு தான் வேணும்னு அவர் எப்பப்பார் துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற மக்கள் தான். அவரை துக்கப்படுத்த கூடாது. நம்ம மண் பாண்டத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் அவரு தாங்க. அவரை நம்ம ஏன் துக்கப்படுறாருன்னு போட்டிருக்கு. ஏன் ஒரு தாய் வந்து தன் பிள்ளையை எவ்வளோ படிச்சு எவ்வளோ உயர்வுக்கு கொண்டு வரணும்னு பார்க்கும்போது அது போய் எப்போ பாரு சாக்கடையிலேயே உழுவுறத பார்க்கும்போது தாய்க்கு துக்கம் ஆகுது இல்லையா? அவனுக்கு என்னன்னு நான் வச்சிருக்கிறேன், இதெல்லாம் தெரியாம இப்படி வாழ்றிய, இப்படி பண்றிய, பேச்ச கேட்க மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி கிரீவ், தாய் மாதிரி துக்கப்படுறா. நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணிக்கிறோம், எவ்வளோ இழக்கிறோம் அவர் நாள் நடக்காம. ஹோலி ஸ்பிரிட்ட பாருங்க, நமக்கு இருக்க மிகப்பெரிய ஃப்ரெண்ட். அவர்கிட்ட உறவை கல்டிவேட் பண்ணி வேதம் அதை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லுதுங்க. தாவீது பாருங்க, அதான் அவர் சொல்றார் சங்கீதம் 51ல, பாவம் செஞ்ச பிறகு உங்களுடைய ஆவியை என்கிட்ட இதை எடுத்து போட்டாதீங்க. ஏன் பரிசுத்தாவிய துக்கம் 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 படுத்தணும்னா என்ன ஆகும்? விசுவாசிக்கிட்டேருந்து போக மாட்டார், ஆனால் இன்ஆப்ரேட்டிவ் ஆயிடுறார், வேலை செய்ய மாட்டார். நம்ம ஒரு வாட்டி உங்களுக்கு சொன்ன கிறிஸ்து நமக்கு வாங்கி கொடுத்த ரட்சிப்பின் மிகப்பெரிய எல்லா ஆசி, அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு அனுபவமா கொண்டு வருகிற ஏஜென்ட் ஹோலி ஸ்பிரிட் தான். நம்ம ஏன் சந்தோஷமா இல்லை? நம்ம ஏன் கிறிஸ்துடைய சமாதானம் வாழ்க்கையில இல்லை? ஏன்னா பரிசுத்தாவியை நம்ம துக்கப்படுத்தி, நமக்கும் ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் இருக்கிற உறவை பொறுத்து தான் வேதத்தில் அறிவும் ஜபத்துல வளர்றதும் நம் வாழ்க்கையில சமாதானம் பெறுகிறதும் குடும்பத்துல சந்தோஷம் பெரு எல்லாமே நமக்கும் இந்த ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல தாங்க இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி பார்த்துக்கணும் யோசிச்சு பாருங்க. ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவர் காண்டி இன்னும் ஆப்ரேட்டிவ் ஆகி அவர் காண்டி பாருங்களேன், இன்னும் ஆப்ரேட்டிவ் ஆயிட்டாருன்னா அதுல ஆபத்தை பாருங்களேன். அவர்கிட்ட இருந்து வெளியே தாவீதுக்குள்ள அவர் வராரு, ஆனா சவுல் கிட்ட இருந்து நீங்கினார் நீங்கினார். அதை விட ஒரு பெரிய கர்ஸ், அதை விட ஒரு பெரிய பயங்கரம், மனசாட்சி பரிசுத்தாவி பாவ மன்னிப்பின் உறுதியை கொடுக்கிறவர், ஆறுதலை கொடுக்கிறவர், நம்ம குற்ற உணர்வுல பாடுபடாதபடிக்கு நம்மளை காக்குறவர் தேற்றுறவாளன் அவர். அவர் போயிட்டாருன்னா நம்ம மனசாட்சி நம்மளை கதறவுடன் பாருங்க. நம்ம பாவங்களை ஞாபகப்படுத்தி நம்மளுக்கு தண்டனை பயம் திகில், நைட்டெல்லாம் தூங்க முடியாது, பயங்கரமான கொடுமையான நம்மளே நமக்கு பெரிய ஆபத்தா மாறிடும். ஒரு பூத் பங்களான்னு இல்லைங்களா, அதுதான் நம்ம உடம்பா மாறிடும். அவர் இல்லைன்னா ஆபத்து, அவர் இல்லைன்னா ஆபத்து. அவருடைய மதிப்பு தெரிஞ்சு கடவுள் அமைதல் ஆயிடுவார், சைலன்ஸ். ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாரு, சர்ச்சுக்கு வந்தாலும் அவர் வசனம் எல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது, எது கேட்டாலும் மனசு குளிராது, எந்த பாட்டு பாடினாலும் ஒரு உற்சாகம் வராது, நன்றி வராது, ஒரு ஈரம் இல்லாத காஞ்சி போன இதயம் மாதிரி மாறி போய் வறண்ட மரம் போல் போயிடுவோம். பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க, பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க, ரொம்ப ஆபத்து பாருங்களேன். அவர் ரஷ் நிறைந்திருங்கள், துன்மார்க்கத்தினால் குடி நான் நிறைந்திருக்கான், பரிசுத்தாவில் நிறைந்திருங்க. அப்படி நிறைந்திருக்கும் போது ஏன் தாவீது மாதிரி நம்மளையும் அவர் மாற்ற முடியாது? அந்த குணங்களை தந்து நம்ம ராஜா இல்லை, அவருக்காக பெரிய ஒரு மிஷினரியா, ஒரு ஆடு ஊழியர் செய்யற மனுஷனா நம்மளும் மாறணும். நான் ஒன்று தெரிஞ்சுக்கணும், பரிசுத்தாவி நமக்கு இருக்கும்போது உள்ள எல்லாம் கிளாமரஸா நடக்காது. பரிசுத்தாவி பெந்த பாசத்துல வந்துட்டாங்கன்னா கட்டத்துல சந்தோஷம் அல்லேலூயா அப்படின்ற மாதிரி, இன்னுமே ஆசீர்வாதம் தான், இன்னுமே சந்தோஷம் தான் இல்லை. எப்போ பரிசுத்தாவி தாவீதுக்குள்ள வந்தாரோ இன்னுமே இந்த ஒன்னு சாமியல் முழுவதுமா விரட்டப்பட்டு அடிக்கப்பட்டு ஓடப்பட்டு குகையில ஒளியப்பட்டு அங்க இங்க இங்கன்னு பயங்கரமான நாடோடியா ஓடுவார் தாவீது. கஷ்டம்தான், உடனே ஒழுங்காதான் இருந்தார். பரிசுத்தாவி நமக்குள்ள வந்து வல்லமையா வேலை செய்யும் போது நம்ம வாழ்க்கை ஆர்டினரியா இருக்காது, அட்வென்ச்சரஸா இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். சில காரியங்கள் ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கும். பாருங்க, திடீர்னு ஒழுங்கா நிம்மதி ஆடு வச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப பேய் பிடிச்சவங்க காமிச்சு அவருக்கு மியூசிக் போடுங்கன்றாங்க அப்படின்னு. ஆனா ட்ரைனிங்னு தெரியுமா, அங்க ட்ரைனிங் தெரியுமா, இப்ப விரட்டுறாரு விரட்டுறாரு ஓட ஓட விரட்டுறாரு, இதெல்லாமே ட்ரைனிங் வரப்போற ராஜாக்கு. அவனை ட்ரெயின் பண்ணுவாரு, வாழ்க்கைய வடிவமைப்பார் ஹோலி ஸ்பிரிட் நமக்கு இருந்தோன்னா. ஏன் இது நமக்கு மாத்திரம் இல்லை, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு பரிசுத்தாவி அவருக்குள்ள இறங்கின உடனே மத்தேயு 3வது அதிகாரத்தில் இறங்கினவன என்ன ஆச்சு, உடனே பந்து கோஷமாக கைத்தட்டின ஆடினாரா, அடுத்த அதிகாரமே வனாந்திரத்தில் விரட்டப்பட்டார். பிசாசு கிட்ட மிருகம் துஷ்ட மிருகங்கள் அங்கு இருந்து அவ்வளோ பெரிய கஷ்டம் அவருக்கு இருந்துச்சு இல்லைங்களா. பிசாசுனா சோரி, அதெல்லாம் ட்ரைனிங், தேவராஜ்யத்துக்கு பயன்படணும்னா ட்ரைனிங். ஹோலி ஸ்பிரிட் அப்படித்தான் நம்ம ட்ரெயின் பண்ணுவாரு. தாவீது சும்மா ஆயிட்டாரா பராக்கிரமசாலி அப்படி இப்படின்னு ட்ரைனிங் இருந்தால் தான் ஆக முடியும். அதான் ஹோலி ஸ்பிரிட் செய்வாருங்க, அவர் துக்கப்படுத்தக்கூடாது இல்லைங்களா, அவர் துக்கப்படுத்தக்கூடாது. கடைசியாக பாருங்க, ஆவி போறத பத்தி நம்ம ஒரு கேள்வி இருக்கலாம். சவுலுக்கு ஆவி போயிருச்சு, நமக்கும் ஆவி நம்மளை விட்டு போயிருமா அவர் துக்கப்படுத்தணும்னா, என்ன நினைக்கிறீங்க? இதை வச்சுதான் சில பேர் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ரட்சிப்பை இழக்க முடியும் அப்படின்னு சில வாதங்களை கொண்டு வராங்க. அப்படி ஆயிடுச்சு, சவுல் ரட்சிக்கப்பட்டாரு ஆனால் ரட்சிப்பு அதுக்கப்புறம் இழந்துட்டாருன்னு, அது கரெக்டா? ஒருவேளை அதுக்கு அப்படி விளக்கம் கொடுத்தோன்னா பழைய ஏற்பாடுல இருக்கிற புதிய ஏற்பாடுல இருக்கிற எத்தனையோ வசனங்கள் போய் ஆயிடுமே, அது தப்பு. அப்படி இல்லை, ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்தானா, மறுபடியும் ஜெனிப்பித்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவரும் கெட்டு போகாமல் அவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். நித்திய ஜீவன் அடைஞ்சவன் எப்படி இங்க திருப்பி கெட்டு போக முடியும்? நித்திய ஜீவன் தான் அவனுக்கு வந்துருச்சு, இனிமே எப்படி அது டெம்பரரி ஜீவனா மாறிடுச்சா? இல்லையே, இட்டர்னல் லைஃப் கிடைச்சிருச்சு, அது மாறாது. ஆனா சவுலுக்கு நடந்தது மறுஜன்மம் நடக்கல, மறுஜன்மம் நடக்கல, மறுஜன்மம் நடக்காம ஒரு சில ஊழியங்களுக்காக ஒரு சில வேலைகளுக்காக பரிசுத்தாவியில பங்கு பெற்று பரிசுத்தாவி டெம்பரரியா ஒரு மனுஷனுக்குள்ள குடிகொள்ளல். தெரியுமா நமக்கு, சவுலுக்கு பாலாம் என்ற ஒரு தீர்க்க தரிசி இருந்த, அவனுக்குள்ள தேவ ஆவி இருந்து தீர்க்க தரிசனம் சொன்னான்னு வேதம் சொல்லுது. ஆனா அவன் கள்ள தீர்க்க தரிசி, சொல்ல போறான் இஸ்ரவேலுக்கு விரோதமா சாபம் கொடுக்க போறான், ஆவியான ஒரு உடலை காசை வாங்கிக்கிட்டு. ஆனா ஆவியான ஒரு சில பேர்ல டெம்பரரியா போய் இருக்கலாம். எபிரேயர்ல போட்டிருக்கு பாருங்களேன் இந்த அதை பத்தி, எபிரேயர் 6:4, சில பேர் பரிசுத்தாவியை ருசி பார்த்து பின்வாங்கி போய் விழுவலாம். அதுக்கு அர்த்தம் வந்து அவர்கள் பரிசுத்தாவினால் மறுஜன்மமாக்கப்பட்டார்களாம். தாவீதுக்கு வித்தியாசம், என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அவர் சொல்லும் போது சவுலுக்கு அப்படி சொல்லல, அவன் உண்மையாவே பரிசுத்தாவினால் மறுஜன்மம் அடைந்தவர் தாவீது. படியில
ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தவர்களால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்.
இது வந்து பரிசுத்தாவியை பெற்றோன்னு வருது, தமிழ் டிரான்ஸ்லேஷன் ராங்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹூ ஹவ் டேஸ்டட் த ஹெவன்லி ஸ்பிரிட் அப்படின்னு பரிசுத்தாவியை ருசி பார்த்து. ஏன்னா அதெல்லாம் நடக்கும், ஒரு மனுஷனுக்கு நிரந்தரமா ஆவியினால் மறுஜன்மம் ஆவறதுக்கு முன்பதாக ஆவலனாலும் கூட பரிசுத்தாவி அவர் ருசி பார்க்க முடியும், பரிசுத்தாவின் வார்த்தையை ருசி பார்க்க முடியும், பரிசுத்தாவின் ஆசீர்வாதங்கள் சிலதெல்லாம் ருசி பார்க்க முடியும். அதனால பரிசுத்தாவி அவனுக்கு வந்துருச்சுன்னு நினைக்க கூடாது, நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம். அப்போ பரிசுத்தாவியை வர நான் ருசி பார்த்துட்டு இருக்கேன்னா உண்மையாவே நான் மறுஜன்மம் அடைந்திருக்கிறேன்னா அப்படின்னா அது ஒரு சந்தேகம் நமக்கு வரல. மேல்பாவியா பசி பரிசுத்தாவியை நான் ருசி பார்த்துட்டு இருக்கேன்னா உண்மையாவே நான் மறுஜன்மம் அடைந்திருக்கிறேன்னா அப்படின்னா அதுக்கு நாம் பதில் கொடுக்க முடியாது, பரிசுத்தாவி தான் உங்களுக்கு சாட்சி கொடுக்க முடியும். அதை நீங்க ஆண்டவர்கிட்ட தான் போய் கேட்கணும் இல்லைங்களா. Holy Spirit gives witness that we are the children of God. நான் தேவனுடைய மெய்யான பிள்ளைன்னு அந்த ஆவியானவர் தான் நமக்கு சாட்சி கொடுப்பார். என்னங்க இப்படி ஓப்பனாக விட்டுட்டா நான் என்னங்க செய்யறது அப்படின்னா, இதனால என்ன பண்ண போறோம், நம்ம மனசோர்ந்து போய் ஒருவேளை நம்ம சோதிச்சு தான் பார்க்கணும் இல்லைங்களா. உங்களை சோதிச்சு பாருங்க, நீங்க விசுவாசம் இருக்கா உங்களை சோதிச்சு பாருங்க. ரெண்டு கேஸ் ஸ்டடி வைக்கிறார். நீ சோர்ந்து போய் ஐயோ ஒருவேளை ஹோலி ஸ்பிரிட் இல்ல இல்ல இல்லன்னு சொல்லி சவுல் மாதிரி இல்லைன்னா என்ன பரவாயில்ல விடுங்கன்னு நீ போறியா, இல்ல தாவீது மாதிரி ஆண்டவரே உங்களுடைய ஆவி இல்லைன்னா என்ன உங்களுடைய ஆவியில இருந்து எடுத்துராதியோ, என்னை விட்டு போயிடாதியோன்னு இருக்க போறியா. ரெண்டு பேருக்கும் அஷூரன்ஸ் போயிருச்சு. ரெண்டு தாவீதுக்கும் இருக்குல்ல பாவம் செஞ்சப்பிருக்கு, சந்தோஷம் இருக்குல்ல, இன்னும் இருக்குல்ல நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டனா சந்தேகம். சவுலுக்கும் அதே மாதிரி ஆச்சு. ஆனா சவுல் செஞ்சதை பாருங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து பரவாயில்ல தூரம் தூரம் தான் போனேன், ஆனா தாவீது ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஆண்டவரே முடியாது ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க, ரட்சிப்பின் உறுதியை கொடுங்க எனக்கு அது கேட்டுக்கிட்டாலும் நம்மளும் செய்ய முடியும் இல்லைங்களா. அதான் நீ கேட்கணும், உங்களை சோதிச்சு பார்க்கணும். ஆகவே இது மூணாவது பாடம் நான் படிக்க வேண்டியது. ஜாம்பல் அருமையான ஆண்டவரே, இந்த பாடங்களை நாங்கள் படிப்பதற்கு மாத்திரம் இல்லாமல் இதையெல்லாம் வாழ்க்கையில் எவ்வளோ நாங்கள் பயன்படுத்த வேண்டும். பரிசுத்தாவின் வரம் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. அவர் எங்களோடு இருந்தார்னா எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற தாவீதுக்கு வந்த உபத்திரவங்கள் கஷ்டங்கள்லாம் எப்படி வல்லமையாக அவனை அரசனாக பயன்படுத்தினேன், அதே மாதிரி தான் பரிசுத்தாவிக்கு நாங்கள் அவரை துக்கப்படுத்தாமல் எங்களுக்கு அவரை விட ஒரு பெரிய கோச், அவரை விட எங்கள் வாழ்க்கை வழிகாட்டி, அவருடைய ஞானத்தை விட ஒரு பெரிய ஞானம் எங்களுக்கு இல்லை ஆண்டவர். எங்களுடைய கேரக்டரை எங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தக்கூடியவர், எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தவர், எங்களை பயன்படுத்தக்கூடியவர், உங்களுடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர், எங்களுக்கு வரங்களை தந்து எங்களுடைய திறமைகளை விட உயர்ந்த திறமைகளாக எங்களை பயன்படுத்தக்கூடியவர் அவர் மட்டும்தான். அவரை எப்பொழுதும் நாங்கள் பாராட்டி அவரை சோத்தரித்து அவரை பார்த்து அவருடைய சரியான உறவில் வாழ்ந்து அவரை ஒருபோதும் துக்கப்படுத்தாமல் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள உதவி செய்ய மாட்டேன், எங்களை வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இருந்துக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். இதோட கூட்டத்தில் புக்கு